நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
தொடர் வண்டி நிகழ்ச்சியை வழங்குபவர் நமது பல்கலைக்கழக மக்கள் தொடர்பு அலுவலக பணியாளர் தமிழ் ரசிகன் அவர்கள்.
நேயர்களுக்கு தமிழ் ரசிகனின் அன்பு வணக்கங்கள். அடக்கையால் நினைக்கிறவங்க தான் ஆண்கள் அப்படிங்கிற பார்வையை தோத்தாங்களை பெட்டி கொஞ்சமாவது மாத்திருக்குன்னு நான் நம்புறேன். பல பேர் வந்து சொல்லுவாங்க ஆண்கள் அழுதாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு. பொண்ணுங்கள்லாம் அவங்களோட இயலாமை வருத்தம் பிரிவு எல்லாத்தையும் அவங்களோட அழுகை மூலமாக வெளிப்படுத்துறாங்க. ஆனால் ஒரு ஆண் தன்னோட சோகம் வருத்தம் பிரிவு இயலாமை எல்லாத்தையும் தனக்குள்ளேயே அடக்கி வச்சுட்டு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. நானே 12வது முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட அழுதுருக்கேன். டீச்சர் ஏதாவது திட்டாங்கன்னா அழுதுருவேன், பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா அழுதுருவேன், என் சைக்கிள் பஞ்சரானா கூட அழுதுருவேன். சினிமாவில் நடிகர் நடிகையில் ஏதாவது அழுகிற மாதிரி ஒரு சீன் வந்தால் கூட அவங்க அழுகிறத பார்த்து நான் அழுதுட்டுருப்பேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு அழுகிறது எப்படிங்கிறதே மறந்து போச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட அழுதுட்டு இருந்தவங்க ஒரு பெரிய துக்கம் வரும்போது கூட அழுகிறத எப்படி அழுகிறது அப்படிங்கிறத மறந்துடுற ஒரு நிலைமையில் வந்து இப்போ ஆண்கள் இருக்காங்க. இப்படி சமூகத்துக்காகவும் தன்னோட சுற்றி இருக்கவங்களோட நலனுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் ஆண்கள் வந்து தன்னோட உணர்வுகளை கொண்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரசவம் பார்க்கறதுக்கு உலகத்திலேயே அதிக வசதியுள்ள மருத்துவமனையில் சேர்க்கலாம். ஆனால் அந்த தாய் அனுபவிக்கிற அந்த பிரசவ வலி, அந்த வலி எது மூலமாகவும் நம்ம ஈடு செய்ய முடியாது. ஒரு பெண் தான் அனுபவிக்கிற அந்த பிரசவ வழியை வேற எந்த சூழ்நிலையிலையும் மறுபடியும் அவங்களுக்கு நாம் ஏற்படுத்தக்கூடாது. அது நம்ம பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, நம்மளோட மனைவியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் ஒரு பெண் தன்னோட குழந்தைய 10 மாதம் சுமந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஆண் தன்னோட மனைவி குழந்தைகள்னு தன்னோட குடும்பத்தை தன்னோட வாழ்நாளில் கடைசி நாள் வரைக்கும் சுமந்துட்டே இருக்கான். அந்த ஆணுக்குள்ளேயும் பரிவு பாசம் கோபம் வருத்தம் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம உணரணும். ஆரம்பத்திலேயே நான் கேட்டுக்கிட்ட மாதிரி ஒரு ஆணோட இடத்துலேருந்து ஒரு பொண்ணும் ஒரு பொண்ணோட இடத்துலேருந்து ஒரு ஆணும் யோசித்து வாழ தொடங்கிட்டாங்கனாவே இந்த சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட தொடங்கிடும். சரி, கடந்த பகுதியிலெல்லாம் நாம் பெண்கள் பற்றியும் ஆண்கள் பற்றியும் பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கிற பெட்டி யாரை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் தேவதைகள் பற்றியது. பொதுவாக பொண்ணுங்களை தேவதைன்னு சொல்லுவோம், ஆண்களை அழகன்னு சொல்லுவோம். இது என்ன ஆண் தேவதை? இந்த ஆண் தேவதைகள் வந்து சமுதாயத்தோட ஏளன பார்வைக்கும் கிண்டல் கேலிக்கும் பலியாடாக மாறி போனவங்க. பஸ்ஸில் போகும்போது பக்கத்து சீட்டில் இவங்க வந்து உட்காந்தாவே முகத்தை சுழிச்சிடுவோம். ரோட்டில் அவங்க நடந்து போகிறத பார்த்தாலே அவங்கள பார்த்து ஒரு நமிட்டு சிரிப்பு சிரிப்போம். ஒரு ஆணை அவன்னு சொல்லுவோம், ஒரு பெண்ணை அவள்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஆண் தேவதைகளை மட்டும் ஏதோ ஆடு மாடை சொல்கிற மாதிரி அதுன்னு சொல்லுவோம். பெற்றோரோட ஆதரவு இல்லாமல் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு, வாழ வழி இல்லாமல் ஊரை விட்டு துரத்தப்பட்டு, தன்னோட தேவையில கூட பூர்த்தி செஞ்சு கொள்ள முடியாமல் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு, வாழ்க்கையே வெறுத்து தங்களோட உயிரையே மாய்த்து கொள்ளுகிற திருநங்கைகளை பற்றி தான் இந்த தொடர் வண்டி பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல திருநங்கைகள் அப்படிங்கிறவங்க யார், இவங்க ஏன் இப்படி மாறினாங்க, அந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம உடலோட அடிப்படையும் ஆதாரமும் செல். இந்த செல்லுக்குள்ளே தான் குரோமோசோம்களும் மரபணுக்களும் இருக்குது. உயிரை இயங்க செய்கிற பல்வேறு காரணிகளை உள்ளடக்கியது தான் இந்த இயற்கையின் அற்புத படைப்பான செல். ஒருவரோட தனிப்பட்ட திறமைக்கு பாட்டு பாடுறக்கு, நடனம் ஆடுறக்கு, நடிக்கிறக்கு, எழுதுறக்கு, இப்படி எல்லாத்துக்கும் காரணம் குரோமோசோமும் மரபணுக்களும் தான். ஆணோட உயிரணுவில் 23 குரோமோசோம்களும் பெண்ணோட கருமுட்டையில் 23 குரோமோசோம்களும் சேர்ந்து தான் 23 ஜோடி குரோமோசோமாக இருக்குது. வயிற்றில் இருக்கிற ஒரு கரு ஆணா பெண்ணா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது ஒரு ஜோடி குரோமோசோம் தான். அந்த குரோமோசோம் XY இருந்தால் ஆணாகவும் XXA இருந்தால் பெண்ணாகவும் பிறக்கும். தாயோட கருவறையில் ஒரு உயிர் உருவாகிறப்போ முதல்ல அது பெண் குழந்தையாக தான் உருவாகுது. 6 வாரம் கழித்து அதனோட பாலின அடையாளம் வந்து தீர்மானிக்கப்படுது. அந்த குழந்தை பெண்ணாகவே இருக்கிற பட்சத்தில் அந்த உடற்கூறும் மனக்கூறும் அப்படியே தொடரும். அந்த உடற்கூறும் மனக்கூறும் ஆணாக இருக்க பட்சத்தில் அது ஆண் குழந்தையாக மாறுது. பெண்ணிலிருந்து ஆணாக உடற்கூறு மாற்றம் கொள்கிறப்போ மனக்கூறும் ஆணாக மாறணும். பெரும்பான்மையான ஆண் குழந்தைகளுக்கு இப்படியான மாற்றம் சரியாக நிகழ்ந்துடும். ஆனால் சில சமயம் மட்டும் எதிர்பாராமல் உடற்கூறு மாற்றம் மட்டுமே நிகழ்ந்துட்டு மனக்குறு மாற்றம் நிகழாமல் உடலால் ஆணாகவும் மனதால் பெண்ணாகவும் மாறிடுவாங்க. அதாவது எக்ஸ்ஒய்யா இருக்க வேண்டிய குரோமோசோம் XXY தவறான ஜோடியாயிரும். உலகம் இவங்களோட தோற்றத்தை வச்சு ஆணா பார்த்தாலும் இவங்களோ தங்களை பெண்ணாவே உணர்வாங்க. இவங்களே திருநங்கைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட நேர் எதிர்தன்மை அதாவது பார்த்தீங்கன்னா, உடற்கூறு பெண்ணாகவும் மனக்கூறு ஆணாகவும் உணர்றவங்க திருநம்பிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் நானும் திருநங்கைகளை பார்த்து நண்பர்களோட சேர்ந்து கேலி செஞ்சு சிரிச்சிருக்கேன். பேருந்தில் எனக்கு பக்கத்து சீட்டில் அவங்க வந்து உட்காந்தாங்கனாவே சட்டுன்னு சீட்லேருந்து எந்திரிச்சு போய் நின்றுட்டே பயணம் செஞ்சுருக்கேன். எனக்கு பக்கத்தில் அவங்க வந்து உட்கார்ந்துருக்க நேரத்தில் பேருந்தில் இருக்கிற எல்லார்த்தோட பார்வையும் என்னை ஏதோ புலிக்கூண்டில் சிக்கிட்டவனை பார்க்குற மாதிரி இருக்கும். திருநங்கைகளை பார்த்தாவே ஒரு மாதிரி பயம், அந்த பயம் மாதிரி ஒரு மாயையை இந்த சமூகம் எனக்கு உருவாக்கி வச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, நம்மள பலருக்கும் இன்னும் அந்த மாயை இருக்க தான் செய்யுது. ஆனால் என்னோட இந்த எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது என் நண்பர் ஒருவர் எனக்கு கொடுத்த கட்டுரை தொகுப்பு தான். அதை படித்ததுக்கப்புறம் திருநங்கைகள் மீதான எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. அந்த கட்டுரையினோட தொடக்கத்தில் இருந்த ஒரு 4 வரி கேள்வி எனக்குள்ள பல கேள்விகளை உண்டாக்குச்சு. ஒரு ஆணாகப்பட்டவன் அண்ணன் தம்பி அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா தாத்தான்னு இப்படி பல உறவு முறைகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பெண்ணாக பிறந்தவங்களும் அக்கா தங்க அம்மா சின்னம்மா பெரியம்மா அத்தை பாட்டி இப்படி பல உறவு முறைகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் திருநங்கைகள், அந்த வரிகளை வாசித்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு தேடல் தொடங்குச்சு. அந்த திருநங்கைகள் என்னவா இருக்க முடியும், அவங்கள என்ன உறவாக நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துச்சு. அந்த கேள்விகளை வச்சே நண்பர்களோட உதவியோட அனார்கலி அப்படிங்கிற பெயரில் ஒரு குறும்படத்தை இயக்கினேன். கோவை மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கைகளை சந்தித்து சமூகத்தின் மீதான அவங்களோட பார்வையும் அவங்க மீதான சமூகத்தினோட பார்வையும் பற்றி கலந்துரையாடி அவங்க கேட்க விரும்பின கேள்விகளை அனார்கலிங்கிற அந்த திருநங்கை கதாபாத்திரம் இந்த சமூகத்தை பார்த்து கேட்குறதா அமைச்சோம். அந்த மொத்த கேள்விகளுக்கான விடையும் அந்த குறும்படத்தோட இறுதியிலையும் பதிவு செஞ்சோம். முதல்ல திருநங்கைகளை பற்றி குறும்படம் இயக்கிற என்னோட முடிவை என் நண்பர்கள்கிட்ட சொன்னப்போ வேணான்னு சொல்லி தடுத்தாங்க. கூட படிக்கிறவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை கேலி செய்வாங்க. மற்றவங்களுக்கு மத்தியில் போயிட்டு இருக்கப்போ அசிங்கமாக பேசி பட்டப்பேரெல்லாம் வச்சு கூப்பிடுவாங்க. ஒருவேளை உனக்கு அவங்கள மாதிரியே நளின வந்து நீயும் திருநங்கையாகவே மாறிடுவ இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துனாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி எது நடந்தாலும் சரி இந்த குறும்படத்தை நாங்கள் இயக்கிறதுன்னு ஒரு முடிவோடு அதை தொடர்ந்தோம். குறும்படத்தை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டினாங்க. ஒரு தனியார் கல்லூரியில் நடந்த ஒரு குறும்பட விழாவில் கூட சிறந்த குறும்படத்திற்கான விருது எங்கள் குறும்படத்துக்கு கிடைச்சது. திருநங்கைகள் முதல்ல தாங்கள் வளர்ற இளம் பருவத்திலிருந்தே தங்களோட உள்ளுணர்வு நடை உடை பழக்க வழக்கம் இதிலெல்லாம் ஏற்படக்கூடிய மாற்றங்களை உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மனப்போராட்டம் ஏற்படுது. தான் வெளித்தோற்றத்தில் ஒரு ஆணாக இருக்கிறப்போ பெண்கள் மாதிரி நடந்துக்கிறது ஏன் அப்படின்னு தெரியாமல் தங்களோட உள்ளுணர்வுகளோட போராடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நிலையில் தான் ஒரு பெண்ணாக வாழ்வதற்கான தகுதி படைத்தவங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் பெண்கள் மாதிரியே உடையணிஞ்சு அலங்காரம் செஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டுள்ள மாற்றத்தை வந்து தான் ஒரு பெண் தான் அப்படிங்கிற இதில் வெளிப்படுத்துகிறாங்க. தன்னை ஒரு திருநங்கையாகவே அறிவிச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கிருந்து தான் அவங்களோட பிரச்சனை ஆரம்பமாகுது. அவங்க வெளியுலகுக்கு திருநங்கைன்னு தெரிய வரும்போது சமூகம் அவங்கள புறக்கணிக்க ஆரம்பிச்சிருது. முதல்ல அவங்களோட குடும்பத்தார் வந்து அவங்கள ஏற்க மறுத்து வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. காரணம், தன்னோட மகன் ஒரு திருநங்கை அப்படிங்கிறது தெரிஞ்சா பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொந்தக்காரங்களும் அவங்கள மதிக்க மாட்டாங்க, அவங்களோட ஏளன பேச்சுக்கெல்லாம் நம்ம ஆளாக வேண்டி வரும் அப்படின்னு பயந்து அவங்களோட குழந்தைகளை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. அப்படி வீட்டை விட்டு துரத்தப்படுற திருநங்கை இந்த சமூகத்தால் பல இன்னல்களை அனுபவிக்க நேருது. இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லாமல், முழுமையான கல்வி இல்லாமல், தன்னோட நிலையை சமாளிக்கிறதுக்கு ஒரு வேலை இல்லாமல், தங்களோட பசியை போக்கிக்கிறதுக்கு ஒரு வருமானம் இல்லாமல், சமூகத்தினோட ஆதரவு இல்லாமல், பெற்றோரோட ஒத்துழைப்பு இல்லாமல், இப்படி எல்லா விஷயத்திலும் இல்லாமல் போன அவங்க இந்த உலகத்தை விட்டே இல்லாமல் போயிட நினச்சி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலைங்கிறது வந்து 3 பாலினத்திடையே அதிகமாக இருக்குது. தற்கொலை செய்துக்கிற மனப்போக்கு வந்து அதிகம் கொண்டவர்கள்ங்கிற பட்டியலில் 3 பாலினர் வந்து 40% பேர் இருக்காங்க. அந்த 40% பேரும் ஏதாவது ஒரு கட்டத்தில் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்காங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஒரு சிலர் சாகறக்கும் முடியாமல் வாழறதுக்கும் முடியாமல் கடைசியில் தங்களோட வயிற்று பிழைப்புக்காக தவறான பாதையை தேர்வு செய்கிறாங்க. விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் வணிகர்கள் இவங்க எல்லாருக்கும் வாழ்வாதாரங்கிறது ஒரு அடிப்படை உரிமையாக இருக்குது. ஆனால் திருநங்கைகளோட வாழ்க்கைக்கு அர்த்தமோ ஆதாரமோ இருக்கிறதா தெரியல. பிழைப்புக்கான எந்த வழியும் சமூகம் அவங்களுக்கு வழங்குறதுக்கு தயாராகவும் இல்லாத நிலைமையில் பலர் பிச்சை எடுக்கிறாங்க, சிலர் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுறாங்க. அந்த ஒரு சிலர் தேர்வு செய்கிற தவறான பாதை ஒட்டுமொத்த திருநங்கைகளும் இப்படி தான் இருப்பாங்கங்கிற ஒரு கருத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துகிறது. இது மேலே மேலே அவங்க மீதான பார்வையை வந்து குரூரமாக்குது. இன்றைக்கி ஒரு நாட்டினோட வளர்ச்சிக்கு முக்கியமான பல துறைகள்லேயும் திருநங்கைகள் தங்களுக்கான அடையாளத்தை பதிவு செஞ்சுட்டு தான் வராங்க. ஐடி துறை, ஊடகத்துறை, கல்வி, ஊர்காவல் படை, மருத்துவம், இப்படி பல்வேறு துறைகளில் திருநங்கைகள் சாதனை புரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம சமுதாய வானொலி நிலையத்தில் கூட பத்மினிங்கிற ஒரு திருநங்கையோட நேர்முக உரையாடலை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக குழந்தை இல்லாதவங்க தனக்கு ஒரு மகனையோ மகளையோ தத்தெடுத்துப்பாங்க, ஆனால் திருநங்கைகள் தனக்கு ஒரு தாயை தத்தெடுத்துக்கிறாங்க. மகாபாரதத்தில் பாண்டவர்களோட வெற்றிக்கு களப்பலியாக போய் தன்னோட உயிரை விட்ட அர்ஜுனனோட மைந்தன் அரவணையே வந்து தங்களோட கணவனாக ஏற்றுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தங்களுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் வசதி இல்லாத குடும்பங்களுக்கு கல்வி வசதி கொடுத்து மருத்துவ ஏற்பாடு இப்படி பல சமூக நலத்திட்டங்களையும் உதவிகளையும் செஞ்சுட்டு வர்றாங்க. நமது பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களோட பல ஆண்டு போராட்டத்தினோட விளைவாக சமீபத்தில் திருநங்கைகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்குறதுக்கான மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதே மாதிரி நம்ம கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் திருநங்கைகள் பட்டப்படிப்பு பயில்றதுக்காக 3% இடஒதுக்கீடு வழங்கப்படுங்கிறத பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது உண்மையிலேயே பெரும் வரவேற்புக்குரியது. இதே மாதிரி வட மாநிலத்தில் ஒரு கல்லூரியின் முதல்வராகவும் ஒரு திருநங்கை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் ஊடகத்துறை இவங்களை இன்னைக்கு வரைக்கும் கீழ்மைப்படுத்தி தான் நடத்திட்டு வருது. மக்கள் மத்தியில் திருநங்கைகளை பற்றின ஒரு தரக்குறைவான எண்ணத்தை பரப்புனதில் ஊடகங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்குது. கோடான கோடி கூவுற வேலையில் ஆரம்பித்து இன்றைக்கி ஊரோரம் புளிய மரம் வரைக்கும் இவங்களை இழிவுபடுத்தி தான் பாடல்களும் நகைச்சுவை காட்சிகளும் வந்துட்டுருக்கு. சமீபத்தில் வெளியான ஒரு புகழ்பெற்ற தமிழ் இயக்குனரோட திரைப்படத்தில் திருநங்கைகளை கேலி செய்கிற மாதிரி ஒரு காட்சி இடம்பெற்று இருந்துச்சு. சமூகத்தின் மேலே மிகவும் அக்கறையுள்ள அந்த இயக்குனர் சமூகத்தில் நடைபெறும் பல மறைக்கப்பட்ட தவறுகளையும் தன்னோட திரையில் வெளிச்சம் போட்டு காட்டுற அந்த இயக்குனர் சண்முகத்தின் பிள்ளை சமூகத்தின் பிள்ளை அப்படின்னு ஊடகங்களால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடப்படுற அந்த இயக்குனர் யாருமே இப்படி ஒரு வெளிப்பாட்டை அவர்கிட்ட இப்படி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. திருநங்கைகளுக்கான அங்கீகாரமும் அவங்க மீதான புரிதலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்க இந்த வேளையில் இது மாதிரி சில விஷயங்கள் தலை தூக்கினா அவங்களோட வளர்ச்சி பாதை கண்டிப்பாக சிதைவுற்று போயிடும். காலங்காலமாக சமூகத்தால் ஒதுங்கி வாழ்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட தரப்புகள்லேயே கடைநிலையில் அவங்கள வச்சுருக்கோம். அவங்களில் சிலர் பிச்சை எடுத்து பிழைக்கிறாங்க, இன்னும் சிலர் பாலியல் தொழிலில் ஈடுபடுறாங்கங்கிறது உண்மைதான். ஆனால் இதுக்கான காரண கருத்தா நாம தாங்கிறத மறந்துடவும் முடியாது, மறுத்துடவும் முடியாது. அவங்க கண்ணியமாக வாழ நாம் என்ன வாய்ப்பை உருவாக்கி வச்சுருக்கோம்? சக மனுஷங்களாக கூட அவங்கள நாம் மதிக்கிறது இல்லைல்ல. கடந்த சில வருஷமாக தான் அவங்களோட குரல் இந்த பொது சமூகத்தோட காதுகளில் கேட்க ஆரம்பிச்சிட்ருக்கு. அந்த குரலை நாம் எல்லார் இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்க முடியலனாலும் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத நம்ம செவிமடுத்து கேட்குறதே வந்து அவங்களுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். திருநங்கைகளை பற்றின ஒரு கவிதை வந்து திருநங்கை ஒருவர் எழுதியிருக்காங்க. ஆணுமாகி பெண்ணுமாகி உணர்வோடு கூடிய ஊனுமாகி அரவாணி என்ற பெயருமாகி அல்லல் படுமோர் அனாதையாகி எமக்கு நாமே ஓர் ஆதரவுமாகி எங்கள் வாழ்வு எப்போதும் கேள்வியாகி வாழும் எங்கள் உள்ளத்தினில் உங்களுக்கு உணர்த்த ஒரு செய்தி உண்டு. எங்களை பெற்றதால் மட்டுமே வேதனைப்பட்டதாய் வாழ்வோரெல்லாம் எங்கள் உருவாக்கத்திற்கு பயன்பட்ட வெறும் உணர்வற்ற கருவிகளே. என்றுமே நாங்கள் இங்கு கடவுளரின் குழந்தைகளே. உறுப்பை அறுத்தெறியும் உள்ளத்திடம் அமைய கொண்டதால் உங்கள் அவமரியாதை கேலிகள் எல்லாம் எங்களை ஒரு நாளும் அசைப்பதில்லை. உறுப்பை அறுத்தெறியும் உள்ளத்திடம் அமைய கொண்டதால் உங்கள் அவமரியாதை கேலிகள் எல்லாம் எங்களை ஒரு நாளும் அசைப்பதில்லை. ஆணாய் பிறந்திருந்தால் பெண்ணை அடிமைப்படுத்துதலையும் பெண்ணாய் பிறந்திருந்தால் அவன் பிள்ளையை சுமப்பதையும் தவிர வேறென்ன நடந்திருக்கக்கூடும் நிச்சயமாய் ஒன்றுமில்லை. ஆணாய் பிறந்திருந்தால் பெண்ணை அடிமைப்படுத்துதலையும் பெண்ணாய் பிறந்திருந்தால் அவன் பிள்ளையை சுமப்பதையும் தவிர வேறென்ன நடந்திருக்கக்கூடும் நிச்சயமாய் ஒன்றுமில்லை. பிள்ளைகளை தத்தெடுக்கும் பிரிவு துயர உலகம் இதில் தாயையே தத்தெடுக்கும் தனித்துவ அடையாளம் அது எங்களுக்கு மட்டுமின்றி எவருக்கு இருக்கக்கூடும்? பிள்ளைகளை தத்தெடுக்கும் பிரிவு துயர உலகம் இதில் தாயையே தத்தெடுக்கும் தனித்துவ அடையாளம் அது எங்களுக்கு மட்டுமின்றி எவரிடம் இருக்கக்கூடும்? உங்களை போன்ற மனிதருக்கெல்லாம் ஒரு பிறப்பே இருக்கக்கூடும். எங்களை போன்ற தெய்வ பிறவிகள் இங்கே எத்தனை முறை பிறக்கின்றோம்? உங்களை போன்ற மனிதருக்கெல்லாம் ஒரு பிறப்பே இருக்கக்கூடும். எங்களை போன்ற தெய்வ பிறவிகள் இங்கே எத்தனை முறை பிறக்கின்றோம்? உங்களை போன்ற எங்களுக்கும் ஒன்றாய் உண்டு முதல் பிறப்பு. உள்ளுக்குள் வளர்ந்த உணர்வு மலர்வது அதுவே எங்கள் இரண்டாம் பிறப்பு. உறுப்பை அறுத்து ஒன்றாய் மாறுவது அதுதான் எங்கள் மூன்றாம் பிறப்பு. தாயாய் ஒருவரை தத்தெடுக்கும் நிகழ்வு அரிதாய் நிகழும் நான்காம் பிறப்பு. எத்தனை பிறப்புகள் நாங்கள் எடுத்தாலும் எப்போதும் இங்கில்லை வாழ்வினில் சிறப்பு. இந்துக்கள் தீபாவளியும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸும் முஸ்லிம்கள் ரம்ஜானையும் முக்கியமாய் கொண்டாடினாலும் சாதி மத உணர்வற்று போன எங்களுக்கு பண்டிகையெல்லாம் கூத்தாண்டவர் குடியிருக்கும் கூவாக திருவிழாதான். இந்துக்கள் தீபாவளியும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸும் முஸ்லிம்கள் ரம்ஜானையும் முக்கியமாய் கொண்டாடினாலும் சாதி மத உணர்வற்று போன எங்களுக்கு பண்டிகையெல்லாம் கூத்தாண்டவர் குடியிருக்கும் கூவாக திருவிழாதான். கடவுள் இரண்டாய் கலந்து தோன்றினால் கையெடுத்து அதனை வணங்கும் நீங்கள் ஆணும் பெண்ணுமாய் அரிதாய் தோன்றிய எங்களை மட்டும் அசிங்கப்படுத்துவது ஏனோ? உறுப்பை வெட்டிய வழிகள் அதை ஒரு கணமும் உணர்ந்ததில்லை. உங்கள் வெறுப்பை கண்ட உள்ள வழிக்கே மருந்தென்று இங்கு எதுவும் இல்லை. உறுப்பை வெட்டிய வழிகள் அதை ஒரு கணமும் உணர்ந்ததில்லை. உங்கள் வெறுப்பை கண்ட உள்ள வழிக்கே மருந்தென்று இங்கு எதுவும் இல்லை. அரிதாரங்கள் பூசியங்கள் அடையாளத்தை மறைத்தாலும் அவலமானதொரு குரலை மாற்ற எளிதானதொரு வழியும் இல்லை. கண்களால் கற்பழிக்கும் காமுக கூட்டங்களுக்கு பெண்கள் என்றும் நாங்கள் என்றும் பேதங்கள் என்று எதுவும் இல்லை. உணர்வும் சதையும் கொண்ட உயிராய் நாங்கள் இங்கு ஒருவர் கண்களுக்கும் ஒரு நாளும் தெரிவதில்லை. உணர்வும் சதையும் கொண்ட உயிராய் நாங்கள் இங்கு ஒருவர் கண்களுக்கும் ஒரு நாளும் தெரிவதில்லை. 8க்கும் 10க்கும் இடைப்பட்ட எண்ணிலிருந்து திருநங்கை என்ற பெயர் பெற்றதை தவிர 5க்கும் 10க்கும் அடகு வைக்கும் வாழ்க்கை எது? அப்படியே மாறாமல் அசிங்கமைத்தான் நகர்கிறது. 8க்கும் 10க்கும் இடைப்பட்ட எண்ணிலிருந்து திருநங்கை என்ற பெயர் பெற்றதை தவிர 5க்கும் 10க்கும் அடகு வைக்கும் வாழ்க்கை எது? அப்படியே மாறாமல் அசிங்கமாய்த்தான் நகர்கிறது. திருநங்கை என்றதுமே வெறும் திருநங்கையாய் எண்ணுகின்ற எண்ணப்போக்கது மாறித்தான் போகுமோ? எல்லோரும் போல் நாங்களும் வாழத்தான் கூடுமோ? வேடிக்கை பொருளல்ல நாங்கள் விந்தையாய் திரும்பி பார்க்க. வருவானா அர்ஜுனன் மீண்டும் எங்கள் வாழ்வுக்கோர் ஒளியுமேற்ற? வருவானா அர்ஜுனன் மீண்டும் எங்கள் வாழ்வுக்கோர் ஒளியுமேற்ற? இந்த திருநங்கைங்களோட வாழ்வை நாம சிறப்படைய செய்யறதுக்கு எது செய்யலனாலும் பரவாயில்ல. அவங்கள பத்தின அந்த தவறான கருத்துக்களை நம்ம மாத்திட்டாலே போதும். திருநங்கை பெயருக்கு மட்டும் கொடுக்கும் மரியாதையை அவர்களுக்கும் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தமிழ் ரசிகன் அவர்கள் வழங்கிய தொடர் வண்டி நிகழ்ச்சி கேட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அவரை சந்திக்கும் முன் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணிற்கு அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளுங்கள்.